நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 13 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று யாழ் மீனவர்கள் காலக்கெடு விதித்துள்ள விவரங்கள்.
இந்த மாதம் 15 தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிற பேரும் நிறுத்தவன தொழிலர், அதுக்கு மேலே நீங்கள் அந்த தடை செய்யப்பட்ட தொழிலை தொடர்கிறீர்களானால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப வேண்டும் என தெரியப்படுத்தியிருக்கோம்.
திருகோணமலையில் உள்ள ஒரு திடலிலிருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்பான செய்திகள். இன்று காலமான பிரபல திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திராவின் படைப்புகள் மற்றும் அவரது திரை வாழ்க்கை குறித்த ஒரு விரிவான பார்வை.
பாலு மகேந்திரா வந்து அவர் சொன்ன கதைகள் இயல்பா இருந்ததோ இல்லையோ, அதை இயல்பா சொன்னார், அதை கேமரா கண் மூலமாக சொன்னார், இப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அழகா நேர்த்தியா காண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைந்து வருவதாக அரசே ஒப்புக்கொண்டுள்ளது பற்றிய விவரங்களும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் மணிவண்ணன்.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரிலிருந்து மேலும் பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணிகளுக்காக மனிதாபிமான சண்டை நிறுத்தம் மேலும் 3 நீடிக்கப்பட்டிருப்பதாக ஹோம்ஸ் நகர ஆளுநர் அறிவித்திருக்கிறார். ஐநா அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அப்புறப்படுத்தல் பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய நாள் தொடக்கம் சுமார் 1400 பேர் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் முற்றுகையிடப்பட்ட இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜெனீவாவில் சிரியாவுக்கான ஐநா தூதர் லக்தா பிராஹிமி அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்கிறார். முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள சமரச பேச்சுகளில் அரசு அணியும் கிளர்ச்சியாளர் அணியும் சற்று விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தும்படி அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகளை பிராஹிமி கேட்கவிருக்கிறார்.
ஆப்கானிய அரசு 65 சிறை கைதிகளை அதிபர் கார்சாயின் உத்தரவின் பேரில் விடுதலை செய்திருக்கிறது. இவர்களில் பலர் சர்வதேச அமைதிப்படையினர் மற்றும் ஆப்கானிய படையினர் கொல்லப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அமெரிக்கா கூறுகிறது. இந்த குண்டு தாக்குதல் சம்பவங்கள் பிற தாக்குதல் சம்பவங்களுடன் இந்த கைதிகளில் பலருக்கு இருக்கும் தொடர்பை காட்டும் பலமான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் இந்த கைதிகளில் பலர் நிரபராதிகள் என்று அதிபர் கார்சாய் கூறுகிறார்.
They always say that. How else will they have an excuse to keep someone in a prison?
இவர்களில் பலர் சிறார்கள் அல்லது மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் என்றும், இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பாக்ரம் விமானதளம் நிரபராதி ஆப்கானியர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களது சொந்த நாட்டையே வெறுக்கும் அளவுக்கு அவர்கள் ஆக்கப்படும் ஒரு இடம் என்றும், இந்த தளம் ஒரு தாலிபான்களை உருவாக்கும் தொழிற்சாலை என்றும் கார்சாய் கூறினார். இவர்களை விடுதலை செய்ய எடுத்த முடிவு மிகவும் வருந்தத்தக்கது என்று ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியது.
யான தந்தங்களின் சட்டவிரோத வர்த்தகம் கடத்தல் ஆகிய குற்றங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் அரசாங்கங்கள் பல உடந்தையாக இருந்து வருகின்றன என்று உயிரின பாதுகாப்புக்கான முன்னணி ஆர்வலர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அழிந்து வரும் உயிரினங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் அனைத்துலக மாநாடு இன்று லண்டனில் ஆரம்பமான போது கினியாவில் இயங்கும் வைல்ட் லைஃப் டைரக்ட் அமைப்பின் இயக்குநர் போலா கஹும்பு அம்மையார் அதில் உரையாற்றிய போது இந்த குற்றச்சாட்டை எழுப்பினார். கப்பல் கப்பலாக ஏராளமான கோள்கலன்களை நிறைத்து யானை தந்தங்கள் ஆப்பிரிக்க நாடுகளை விட்டு வெளியேறி கொண்டிருப்பதற்கு ஊழல்தான் காரணம் என்று அவர் வலியுறுத்தினார். யானை தந்தங்களை வாங்கும் நாடுகளில் முன்னணி நிற்கும் நாடு சீனா. சீனாவில் உள்ளூரில் யானை தந்த விற்பனையை சீன அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் குரல் எழுப்பினார். யானைகள் மற்றும் காண்டாமிருகங்கள் கொன்று கடத்தப்படுவதை தடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள ஆப்பிரிக்க நாடுகளில் பலவற்றின் தலைவர்கள் உட்பட மொத்தம் 46 நாடுகள் இந்த லண்டன் மாநாட்டில் கலந்து கொள்கின்றன. பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் இந்த மாநாட்டில் பேசும்போது, சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தல் எவ்வளவு முக்கியமோ அதேபோல இந்த பொருட்களுக்கான ஆர்வத்தை நாட்டத்தை அளிப்பதும் மிக முக்கியம் என்று குறிப்பிட்டார்.
செப்டம்பரில் நடத்தப்படவிருக்கும் வாக்கெடுப்பில் பிரிட்டனிலிருந்து பிரிந்து போக ஸ்காட்லாந்து வாக்களித்தால் அது தனக்கென்று புதிய நாணயத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரிட்டனின் 3 முக்கிய கட்சிகளும் கூறியிருக்கின்றன. பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்பர்ன் ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பரோவில் பேசுகையில், பிரிட்டிஷ் நாணயமான பவுண்ட் இரு நாடுகளும் பிரிந்து போன பின்னர் தங்களுக்குள் பிரித்துக் கொள்ளும் சொத்து அல்ல என்றார்.
The SNP says that if Scotland becomes independent, there will be a currency union and Scotland will share the pound.
அவரது கருத்தை எதிர்கட்சியான தொழிற்கட்சியும் முக்கிய 3 கட்சியான லிபரல் ஜனநாயக கட்சியும் எதிரொலித்தன. பிரிந்து போன பிறகும் பவுண்டை தனது நாணயமாக வைத்துக் கொள்ள விரும்புவதாக கூறியிருக்கும் ஸ்காட்லாந்து அரசோ, லண்டனில் இருக்கும் அமைச்சர்கள் வாக்கெடுப்பு சுதந்திரத்துக்கு ஆதரவாக போய்கொண்டிருக்கிறதோ என்று அஞ்சி மிரட்டும் வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது.
பாகிஸ்தானின் தென்பு நகரான கராச்சியில் குண்டு தாக்குதல் ஒன்றில் போலீஸ்காரர்கள் குறைந்தது 11 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாகவும் 40 அதிகமானோருக்கு காயம்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கவனிப்பாரற்று நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மோட்டார் காரில் குண்டுகள் வெடிமருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன என்றும் போலீஸ்காரர்களை ஏற்றி வந்த பஸ் வண்டி இந்த காரை தாண்டிச் சென்றபோது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் குண்டுகள் வெடிக்கப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தகவல் வழங்கியிருக்கிறார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநாவின் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரவுள்ள தீர்மானத்தை ஆஸ்திரேலியா ஆதரிக்க வேண்டும் என அதன் செனட்டில் இன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பினை வழங்குகின்றார் விமல் சொக்கநாதன்.
இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா கொண்டுவரவுள்ள ஒரு தீர்மானத்தை ஆஸ்திரேலிய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று கோரும் ஒரு தீர்மானம் அதன் செனட்டில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை அந்த செனட்டில் உறுப்பினராக இருக்கும் பசுமை கட்சியைச் சேர்ந்த லீ ரியனன் அம்மையார் பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார்.
A breakthrough to win the support of the other major party in the Senate to pass this motion calling for the Australian government to actively support an international investigation.
இந்த தீர்மானத்தை மற்ற கட்சி உறுப்பினர்களோடு சேர்ந்து எங்களால் செனட்டில் நிறைவேற்ற முடிந்தது குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னேற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த தீர்மானத்தின் மூலம் இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து ஒரு சர்வதேச விசாரணையை ஆஸ்திரேலிய மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் மத்தியிலே கூட்டாட்சி நடத்தி வரும் அரசாங்கத்தை இந்த தீர்மானம் கட்டுப்படுத்தாது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்படுவதில் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் மக்களின் பிரச்சாரங்களும் அழுத்தங்களும் இருந்தன. மேலும் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய மத்தியில் கூட்டணியில் அங்கம் வைக்கும் லிபரல் கட்சியின் ஒரு உறுப்பினர் இதனை தாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு பிபிசியிடம் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய செனட் சபையின் உறுப்பினர் லீ ரேனன் அம்மையார். இதேவேளை இலங்கைக்கான ஆதரவை சீனா மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் இறையாண்மை மற்றும் சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்பதில் சீனா தனது முழு ஆதரவை தெரிவிக்கும் என்றும் கூறியுள்ள அந்த அரசாங்க செய்திக்குறிப்பு தமது உள்நாட்டு விவகாரங்களை திறம்பட நிர்வகிக்கும் அறிவும் ஆற்றலும் இலங்கை மக்களிடம் இருக்கிறது என்று தாம் நம்புவதாகவும் கூறியிருக்கிறது. மனித உரிமைகள் என்ற போர்வையில் சில நாடுகள் இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை தாங்கள் எதிர்ப்பதாகவும் சீனாவின் அரசாங்க செய்திக்குறிப்பு கூறியிருக்கிறது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வரும் இலங்கை மீனவர்கள் முதலில் தாங்கள் அவ்வாறான பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று யாழ் மீனவர்கள் கூறியுள்ளார்கள். இதற்கான காலக்கெடுவையும் அவர்கள் விதித்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ள தொழில் முறைகளை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் பயன்படுத்துவதனால் இருநாட்டு மீனவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவுச்சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை எமிலியான் பிள்ளை அவர்கள் தடை செய்யப்பட்டுள்ள தொழில் முறைகளை கைவிடுமாறு கோரி காலக்கெடு ஒன்றை விதித்திருக்கின்றார். இதுகுறித்து அவரை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இந்த மாதம் 15 தேதியுடன் தடை செய்யப்பட்ட தொழில் செய்கிற அத்தனை பேரும் தொழில அதுக்கு மேலே நீங்கள் அந்த தடை செய்யப்பட்ட தொழிலை தொடர்வீர்களானால் சட்டப்படி நீதியல் வளத்துறை அதிகாரி போலீஸ் அதிகாரிகள் கடல் படையினுடன் சேர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுப்ப வேண்டும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். தடை செய்யப்பட்ட தொழிலை விலக்கி நீங்க மற்ற தொழிலை செய்ய சொல்லித்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம். எங்களின் கடல் பகுதி எல்லைக்குள்ளே எங்களை மீனவரைத்தான் நாங்கள் கட்டுப்படுத்துறோம். இந்தியா மீனவர்கள் வந்து எங்களை எல்லைக்கு வெளியாக நிற்பார்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நாங்கள் அவர்களுக்கு சட்டம் போட இல்லை, எங்களை எல்லையே தாண்டி வராதையும் கொண்டு அவர்களுக்கு சொல்லுறோம். எங்களை மீனவர்களுக்கு தடை செய்யப்பட்ட தொழிலாளத்தையும் 15 நிறுத்த சொல்லி சொல்றோம்
என்றார் எமிலியான் பிள்ளை அவர்கள். இதேவேளை கடந்த மாதம் 9 இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களை விடுதலை செய்வதற்கு உதவுமாறு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார்.
கடந்த மாதம் 9 தொழிலுக்கு சென்ற பல நாள் படகு ஒன்று இந்திய கடற்படையால் கைது செய்யப்பட்டது. 5 தொழிலாளர்கள் அதிலே போயிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் அவர்களிடம் கலந்து அது சம்பந்தமான மகஜர் ஒன்றை அவர்களிடம் கையளித்துள்ளேன். அதாவது அவர்கள் நாகர்கோயிலுக்கும் தாளியடிக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இல்லை தாண்டி அவர்கள் போனது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் சொல்றார்கள் அப்படி அவர்கள் நாகர்கோயிலுக்கும் தாளியடிக்கும் இடைப்பட்ட கடலிலே தான் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறேன் கைது செய்யப்பட்டார்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்திய துணை தூதர் சொன்னார் கதை நாங்கள் ஐயா இதை பற்றி கதைச்சு நாங்கள் சொல்றோம் என்று சொல்லி இருக்கலாம். கைது செய்யப்பட்ட ஐயா இப்ப 10-15 நாளைக்கு மேலே அதில்லை இவ்வளவு நாளும் அவர்கள் விடையில்லை. ஆனால் இந்திய இலங்கை மீனவர் ஒப்பந்தத்தில் இருபகுதி மீனவரையும் விடுதலை செய்வதாக நாங்கள் பத்திரிகை ஊடாகவும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இதுவரையிலே எங்களை மீனவரை விடையில்லை. எங்களை மீனவரை தயவு செய்து அவருடைய படகோட விடும்படியாகத்தான் நாங்கள் அதில் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம்
என்றார் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை எமிலியான் பிள்ளை அவர்கள்.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் திடல் ஒன்றிலிருந்து மனித உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை நகரிலுள்ள மெக்கசர் விளையாட்டு மைதான குழியொன்றிலிருந்து மனித எச்சங்கள் என்று சந்தேகிக்கப்படும் எலும்புகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. திருகோணமலை நகரசபைக்குரிய இந்த விளையாட்டு மைதானம் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றது. புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டு இதுபற்றி காவல்துறைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் BBC தமிழோசையுடன் பேசிய காவல்துறையின் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன,
மனுஷ்ய
இந்த மைதானம் நவீனமயப்படுத்தப்படுவதற்காக தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றது. விளையாட்டு மைதானத்தில் உள்ள புற்தரைகளுக்கு நீர்ப்பாய்ச்சி குறிப்பிட்ட பகுதி துப்புரவு செய்யும் போது இவை காணப்பட்டது. அதாவது 5 ஆழத்தில் குழியொன்று காணப்பட்டுள்ளது. அங்கு காணப்பட்டுள்ள எலும்புகள் மனித எச்சங்களா என்று இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதுபற்றி காவல்துறையினால் நீதிமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் காவல்துறையின் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன. இதேவேளை இன்று மாலை அந்த இடத்தை சென்று பார்வையிட்ட திருகோணமலை மேஜிஸ்ட்ரேட் டி சரவணராஜா எதிர்வரும் புதன்கிழமை வரை அந்த இடத்துக்கு வெளியார் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என்றும் அந்த இடத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் அறிந்து அந்த இடத்துக்கு உள்ளூர் செய்தியாளர்கள் சென்றிருந்த போதிலும் காவல்துறை அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசின் 2014-15 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் இருக்கும் புள்ளி விவரங்களின்படி 2012-13 ஆண்டில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிதான் மிகவும் குறைவானதாக, அதாவது 4.14% இருந்திருக்கின்றது என்று தெரிய வருகிறது. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான 4.9% விட குறைவாகும். இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளியியல் துறை பேராசிரியர் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு இந்திய பொருளாதார அமைப்பில் இருந்து சற்று மாறி இருக்கிறது. உதாரணமாக இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளினுடைய பங்களிப்பு வந்து 15-20% இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த துறையினுடைய பங்களிப்பு 7-8% தான் இருக்கு. அப்போ ஒரு வளர்ந்த தொழில் மயமான ஒரு நாட்டில் உள்ள பொருளாதார அமைப்பு போல தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தமிழ்நாட்டினுடைய தொழிற்சாலைகள் பணிகள் துறை எல்லாமே ஏற்றுமதியை மையமாக வைத்து இயங்குகின்றன. ஆகவே உலக பொருளாதாரத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்தோ அவையெல்லாம் தமிழ்நாடு பொருளாதாரத்தையும் மிக அதிகமாகவே பாதிக்கும். அதனால தான் உலக பொருளாதாரத்தினுடைய போக்கிக்கு ஏற்றவாறு தமிழ்நாடு பொருளாதாரமும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது. தேசிய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை விட தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கு.
இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை விட தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் குறைந்திருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க?
தமிழ்நாட்டில் 2 முக்கிய காரணங்கள் இதுக்கு இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய விவசாயம் பருவ மழையை நம்பியே இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை நம்பி தான் இருக்கு. இப்போ வடகிழக்கு பருவமழை எப்பெல்லாம் பொய்ப்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கு விவசாயம் மிக மோசமாக பாதிக்கப்படும். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், விவசாயத்திற்கும் மற்ற துறைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் விவசாயம் பின்னுக்கு தள்ளப்படுகிறதோ அதனுடன் மற்ற துறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுணக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வரலாறு கூறுகிறது. ஆகவே இரண்டு வழிகளிலுமே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒன்று, எப்பொழுதெல்லாம் ஏற்றுமதி குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி குறையும். எப்பொழுதெல்லாம் பருவமழை பொய்ப்பிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் விவசாய உற்பத்தியும் குறையும். ஆகவே இந்த இரண்டு தாக்கங்களினால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிலையாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளுடன் தான் இருந்திருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு வந்து தேசிய ஏற்றத்தாழ்வை விடவே அதிகம்.
இந்த மாதிரி, அதாவது நீங்க சொல்ற அந்த மழையை நம்பி இருக்கும் விவசாயம் மற்றும் உலக பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அரசு செய்ய வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்வதில் எந்த அளவுக்கு மாநில அரசு இதில் அக்கறை காட்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க?
இதில் பெரிய அளவில் ஒன்றும் தடுத்து நிறுத்திட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகிற நதிகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே மற்ற மாநிலங்கள்லேருந்து வர வேண்டிய நதிகள் தான். ஆகவே இவர்கள் வந்து தண்ணீரை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான நீர்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். அது அவசியம் செய்யணும். அதை செய்யறதுக்கு அவ்வப்போது முயற்சிக்கிறாங்களே தவிர அதுக்கான ஒரு புதிய பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவும் இதுவரை எந்த ஒரு தமிழக அரசினாலும் செய்யப்படவில்லை. இது ஒன்று. இரண்டு, உலக பொருளாதாரத்துடன் நாம் இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் பள்ளி கல்வியோ அல்லது கல்லூரி கல்வியோ மட்டுமே ஒருத்தருடைய உழைப்பு திறனை அதிகரிக்க முடியாது. அதற்கு வேறு பல திட்டங்கள் தேவைப்படும். குறிப்பாக தொழில்நுட்ப அறிவுகள் வேண்டும். இதற்கான முனைப்புகளும் இங்கு மிக குறைவாகவே இருக்கிறது.
சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக தெலுங்கானா தொடர்பான ஒரு செய்தியுடன் மணிவண்ணன்.
தென்னிந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை இரண்டாக பிரித்து தெலுங்கானா என்ற புதிய மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்தின் மீது இந்திய நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிளகுத்தூள் பீச்சும் கருவியை நாடாளுமன்றத்தில் பிரயோகித்ததை அடுத்து அவையில் பெரும் அமளி நிலவியது. ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் கண்ணாடியை உடைத்து இந்த மிளகுத்தூள் தெளிப்பானை மற்ற சக உறுப்பினர்கள் மீது பீச்சினார். நாடாளுமன்ற ஊழியர்கள் அவரை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
அடுத்ததாக, இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கையிலிருந்து பெரிய அளவில் எந்த விளையாட்டு வீரரும் ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. இது ஏன் என்பது குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்தின் விளையாட்டு ஆசிரியர் ஆர் ஈஸ்வர் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கும் 3 வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வந்து பிளேயர்ஸ் நேஷனல் டியூட்டிக்கு வரணும், ஐபிஎல்க்கு நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள்லாம் இருக்கு. அப்படி அந்த காரணங்கள் அவங்க ஸ்ரீலங்கன் போர்டில் சொல்லி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 8-10 பிளேயர்ஸ் வந்து வருஷம் ஐபிஎல்ல விளையாட இருக்காங்க. இதுல முக்கியமா இந்த போர்டுகளுடைய தகராறுல சண்டையில பாதிக்கப்படுறது பிளேயர்ஸ் தான், கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். இப்போ ஏலத்துல யார் யார் வருவான், எந்தெந்த பிளேயர் வருவான் அப்படிங்கறது வந்து லிஸ்ட் கொடுக்கறது ஐபிஎல் கமிஷன். ஐபிஎல் கமிஷன் வந்து பிசிசிஐ கீழே இருக்கு.
ஐபிஎல் விளையாட்டு வீரர்கள் ஏலத்துல வந்து இலங்கையை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஏலத்துல எடுக்கப்படலைங்கிறது அரசியல் ஏதாவது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா இந்தியனுடைய நேஷனல் டீம் செலெக்ஷன்லயே அரசியல் நடக்கிறது. அதேதான் எல்லா பிரான்சைஸ் டீம்ஸ்லயும் வருது. இதுல கண்டிப்பா அரசியல் நடந்திருக்கு. என்ன அரசியல் அப்படிங்கறத ஸ்ரீலங்கன் போர்டுக்கும் இந்தியன் கிரிக்கெட் போர்டுக்கும் அந்த ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு 3-4 வருஷமாவே துண்டுபட்டு விட்டது. அந்த ஒரு காரணம் தான் இப்ப வந்து இந்த ஐபிஎல்ல அந்த பிளேயர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த இதனுடைய தொடர்பாக நான் இன்னும் மற்றொரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது துபாயில ஐசிசி மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல இந்தியால இருந்து தான் 80% 90% வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஐசிசி கிடைக்கிறது. அதனால இந்தியாவுக்கு நிறைய கொடுக்கணும்னு இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஐசிசி கொடுக்கல. ஈசிபியும் ஆஸ்திரேலியாவும் நீங்க இந்தியனோட டிமாண்ட் நிறைய பினான்ஸ் அலோகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சப்போர்ட் பண்ணலேன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமோட உங்களோட விளையாடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணி வாங்கினதாக ஸ்ட்ராங் சோர்சஸ்ல இருந்து வருது. அதனாலதான் ஸ்ரீலங்கன் போர்டும் பாகிஸ்தான் போர்டும் இந்தியாவுடைய ஒரு டிமாண்ட சப்போர்ட் பண்ணல. இந்த ஐசிசி கான்ஃபரன்ஸ்ல ஒரு 10 நாள் முன்னாடி இதனுடைய விளைவுகள் தான் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்ல எடுக்காத காரணம் முக்கியமா. இது அரசியல் தான். அரசியலை தவிர மீதி காரணம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு
பிடிஐ செய்தி நிறுவனத்தின் விளையாட்டு ஆசிரியர் ஆர் ஈஸ்வர். பிரபல திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திரா இன்று காலை சென்னையில் காலமானார். அவரது கலையுலக வாழ்க்கை குறித்த ஒரு பார்வையை வழங்குகின்றார் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா இன்று வியாழக்கிழமை சென்னையில் அவரது 74வது வயதில் மாரடைப்பால் காலமானார். கடந்த சிறிது காலமாகவே உடல் நலம் குன்றியிருந்த பாலு மகேந்திரா இன்று காலை சென்னையின் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு பின் காலமானார். இந்திய சினிமாவின் முக்கிய படைப்பாளியாக அடையாளம் காணப்பட்ட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா இயற்கை ஒளியை கொண்டு புது விதமாக படம் பிடிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களின் முன்னோடியாவார். இவருடைய திரைப்படங்களின் காட்சிகளில் அவர் பயன்படுத்திய புதிய கேமரா கோணங்களும் ஒளியை படம் பிடிக்கும் புதிய முயற்சிகளும் பெரிதளவில் பாராட்டப்பட்டது மட்டுமல்லாமல் இன்றைய இளைய திரையுலக சமுதாயத்துக்கு பாடமாகவும் கற்பிக்கப்படுகின்றது. இலங்கையின் மட்டக்களப்பில் பிறந்த பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரா என்ற இவர் லண்டனில் படித்து இந்தியாவின் பூனாவில் உள்ள திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு கலை பயின்றவர். 1970களில் வெளியான மலையாள திரைப்படமான நெல்லுவில் முதன் முதலில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமான இவருக்கு கேரள அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற விருது கிடைத்தது. பின்னர் பல மலையாள திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய பாலு மகேந்திராவுக்கு கன்னட படமான கோகிலாவின் மூலம் தேசிய விருதும் கிடைத்தது. தமிழ் திரையுலகத்திற்கும் ஜே மகேந்திரனின் முள்ளும் மலரும் படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகிய பாலு மகேந்திரா 1979 தனது இயக்கத்தில் வெளிவந்த அழியாத கோலங்கள் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். 5 தேசிய விருதுகள், 2 மலையாள மாநில அரசு விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகள் பெற்ற இவர் தமிழ் திரையுலகில் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த மூடுபனி, 3 பிறை, நீங்கள் கேட்டவை, இரட்டைவால் குருவி, வீடு, மறுபடியும், சதி லீலாவதி போன்ற படங்களை தந்துள்ளார். குறிப்பாக கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்த 3 பிறை என்ற திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற தேசிய விருதை அவருக்கு பெற்றுத்தந்தது. ஹிந்தியிலும் சத்மா என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்ட அந்த படத்தின் கதை தன் நிஜ வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று பாலு மகேந்திரா தெரிவித்திருந்தார்.
கண்ணே கலைமானே கன்னிமயிலன கண்டே நுனை நானே அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்.
தலைமுறைகள் என்று இவரது இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி விமர்சகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் இவருடைய கடைசி திரைப்படம் ஆகும். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது திரைப்பட பள்ளிக்கூடமான சினிமா பட்டறையில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது பிரேதத்திற்கு மணிரத்னம், கமல்ஹாசன், இயக்குனர் பாரதிராஜா, ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பல முக்கிய திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவரது மறைவு குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன்.
இது எனக்கு திகைப்பாக இல்லை, வருத்தமாக உள்ளது. என்னவென்றால் இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் மற்றபடி செய்தவரை என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது
என்றார் கமல்ஹாசன். இவரது மரணம் தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்தார் இயக்குனர் பாரதிராஜா.
கடந்த 35 காலமாக தமிழ் துறையில் ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக, ஒரு தமிழ் கலை பொக்கிஷப்பட்டி இழந்த ஒரு சுமை தமிழ் திரையுலகத்திற்கு இருக்கிறது
என்றார் இயக்குனர் பாரதிராஜா.
கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள்.
மறைந்த பாலு மகேந்திரா குறித்த செய்திக்குறிப்பை வழங்கியவர் டெல்லியிலிருந்து சங்கீதாராஜன். பாலு மகேந்திரா பிறந்த இலங்கையின் மட்டக்களப்பில் அவரது மரணம் எப்படி பார்க்கப்பட்டது, அவர் குறித்த மக்களின் எண்ணங்கள் என்ன என்பது தொடர்பில் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மறைந்த தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திரா பிறந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்தவர் என்று மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களும் விமர்சகர்களும் அன்னாரை நினைவு கூறுகின்றார்கள். கடந்த ஆண்டு இலங்கை எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையம் அன்னாருக்கு உயர் தமிழியல் விருது வழங்கி கௌரவித்ததை நினைவுபடுத்துகின்றார் அந்த அமைப்பின் ஸ்தாபகரான அமிர்தகளியைச் சேர்ந்த ஓ கே குணநாதன்.
அந்த விருதினை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பாலமேந்திரா அவர்கள், இந்தியாவிலே நான் எடுக்கக்கூடிய உயர் விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன், ஆனால் இங்கே நீங்கள் தருகின்ற இந்த உயர் தமிழியல் விருதினை நான் அதற்கு மேலாக நான் இதை நேசிக்கின்றேன், அதற்கு மேலாக நான் வைக்கின்றேன். ஏனென்று கேட்டால், நான் சிறந்த மண்ணிலே என்ற சொந்த ஊரிலே இருந்து கிடைக்கின்ற இந்த விருது எனக்கு முதல் விருதாக இருக்கின்றது, இந்த விருதை நான் மேலே வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார்.
என்று தெரிவித்த அவர், ஈழத்தமிழர்களின் போர் அவலங்களை மையப்படுத்தி திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் காணப்பட்டது என்றும் கூறுகின்றார்.
நான் நிச்சயமாக நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தால் மிக அற்புதமான என்னுடைய மக்களை வைத்துக் கொண்டு நான் ஒரு படம் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லியிருந்திருந்தார்
என்று மறைந்த திரைப்பட இயக்குநர் பாலு மகேந்திராவை நினைவு கூர்ந்தார் இலங்கை எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையத்தைச் சேர்ந்த ஓ கே குணநாதன். அதேவேளை பாலு மகேந்திரா தென்னிந்திய திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்தாலும் இலங்கை திரைப்படத்துறைக்கு அது உதவவில்லை என்ற விமர்சனங்களும் சிலரால் முன்வைக்கப்படுகின்றது.
தென்னிந்திய திரைப்பட சினிமா துறையிலே இவர் அடைந்த பிரபலமும் பணிகள் அல்லது அவரது அனுபவங்கள் இலங்கை திரைப்பட உலகத்துக்கு எந்த அளவுக்கு பிரயோசனம் அளித்தது அல்லது அவரது அனுபவ பகிர்வுகள் எந்த அளவுக்கு இலங்கை திரைப்பட கலைஞர்களை ஊக்குவித்தது என்பதிலே ஒரு கேள்வி இருக்கிறது
என்று மறைந்த திரைப்பட இயக்குநர் பாலு மகேந்திரா பற்றி குறிப்பிட்டார் எழுத்தாளரும் பத்திரிகை விமர்சகருமான ஏ எச் ஹுசைன்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர். பாலு மகேந்திராவின் திரைப்பட ஆளுமை மற்றும் தென்னிந்திய திரைப்படத்துறைக்கு அவரது பங்களிப்பு குறித்து திரைப்பட விமர்சகரான வாமனன் கிருஷ்ணசுவாமி அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடியவர், ஒரு கேமரா டைரக்டரா இருக்கக்கூடியவர், அவரே டைரக்டராகவும் இருக்கிற பொழுது அவர் அந்த கதைகளை வந்து ரொம்ப இயல்பா சொல்ல முடியறது. ஸோ அதை பாலு மகேந்திரா வந்து அவர் சொன்ன கதைகள் இயல்பா இருந்ததோ இல்லையோ அதை இயல்பா சொன்னார், அதை கேமரா கண் மூலமாக சொன்னார், இப்படிங்கறதெல்லாம் ஒரு அளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அழகா நேர்த்தியா காண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதை தவிர அவருடைய முக்கிய படைப்புகளான அழியாத கோலங்கள், மூடு பனி, மூன்றாம் பிறை போன்றவை மட்டுமல்லாமல் வேறு சில படங்களும் கூட மேற்கத்திய படங்களின் தழுவல்கள். அவர் வந்து ஒரு சொந்தமான ஒரு சிருஷ்டிகர்த்தா இல்லை என்ற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகிறது, அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
ஆமா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மைதான் இருந்தது. ஆனா வீடு, சந்தியாராகம், இந்த மாதிரி சில படங்கள்ல அவரால் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு, ஒரு நூல், ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னு காமிச்சார். ஆனா பெர்ஹாப்ஸ் கமர்ஷியல் வேர்ல்ட்ல தான் இருக்கார் அவரு, அதை இயல்பா எளிமையா சொன்னார், பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் வச்சுக்காம சொன்னார் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே இப்போ நம்மளுடைய மேற்கத்திய நாகரிகத்தை தழுவித்தானே இத்தனை ஆண்டுகள் போய்கொண்டிருக்கிறது. சில பேர் ஒன்று ரெண்டு மாறுபட்ட விதத்தில் செஞ்சா கூட பெர்ஹாப்ஸ் அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸா அதை எடுத்துக்கிட்டார். வரும் ஆனால் அந்த கதைகளை, எளிமையான கதைகளை எடுத்து காப்பி பண்ணி அதை தன்னுடைய பாணியில அவர் வந்து அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் என்று தோன்றுகிறது.
தழுவல் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அவருடைய லெகசியை எந்த அளவுக்கு குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க?
அவர் வந்து அந்த இரட்டைவால் குருவிங்கிறது, மிக்கி மாட இரட்டைவால் குருவி ஆக்கினார். அப்புறம் அந்த ஜூலி கணபதி அப்படிங்கிறதும் ஒரு தழுவல் படம் தான், அப்பட்டமான தழுவல் படம் தான். ஸோ அது நிறைய ஏன் இந்த மாதிரி தழுவினாருங்கிற கேள்வி வருகிறது. அப்படி இருந்தாலும் அவருடைய தமிழ் சினிமாவில் அவருடைய ஆளுமையும் அவருடைய ஆக்கிருதியும், ஒரு கேமரா மேதை, அவர் கதையும் இயல்பாக சொல்லக்கூடியவர் என்கின்ற அளவிலே தான் நிற்கிறது என்று சொல்ல வேண்டும்.
நல்ல ஒரு நேர்த்தியான புகைப்பட திரைப்பட புகைப்பட கலைஞர், நல்ல கதையை நேர்த்தியாக சொல்லக்கூடியவர் என்பதை தாண்டி அவருடைய படைப்புகளிலே கலைத்தன்மை இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது அவர் ஒரு வணிக ரீதியிலான ஒரு போக்குடன் சமரசம் செய்து கொண்ட ஒரு இயக்குனர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இல்லை, வணிக ரீதியை சமரசம் பண்ணாமல் யாரும் உயிர் வாழவே முடியாது எந்த இடத்துலையும், அதுவும் குறிப்பாக சினிமாவில் அது முடியவே முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட முறையில பிரம்மாண்டமா வணிக ரீதியா போறோமா, இயல்பா நமக்கு ஒரு இயல்பா ஒரு கதை சொல்லக்கூடிய விதத்துல வணிக ரீதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமரா கலைஞர் கவிஞர்ங்கிற மாதிரி அவரை பார்க்கலாம்.
பாலியல் ரீதியான இந்த காதல் கதைகள் மற்றும் இந்த ஆண் பெண் கவர்ச்சி ஈர்ப்பு, இரண்டு பெண்டாட்டிக்காரர்கள் கதை, இது போன்ற கதைகளை தாண்டி அவருடைய படங்களிலும் சரி அவருடைய படைப்புகளிலும் ஒரு ரேஞ்ச் என்று சொல்வார்களே, அந்த ஒரு பன்முகத்தன்மை அல்லது ஒரு பல விஷயங்களை சொல்கின்ற தன்மை குறைவாகத்தான் காணப்பட்டது. வீடு போன்ற என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது, வீடு போன்ற படங்களை தவிர.
வீடுல பார்க்கும் பொழுது இப்படி பாருங்க, சொக்கலிக்க பாகவதர்னு அந்த காலத்துல 1940 பாடிக்கொண்டே நடித்த ஒரு சைடு ரோல்ல நடிச்ச ஒரு இவர், அவரை யூஸ் பண்ணி அவர் வீடு ரொம்ப அழகா சொன்னார். சந்தியாராகம்ங்கிற படத்திலையும் அழகா சொன்னார். இந்த மாதிரி அவரால் சொல்ல முடியும். அவருடைய வழியில அந்த அளவுக்கு கிடைச்சது, அவருடைய தடங்கள் ஓரளவுக்கு நமக்கு கிடைத்தது. அவருடைய கேமரா மேதமையை பத்தி சந்தேகம் இல்லை.
திரைப்பட விமர்சகர் வாமனன் கிருஷ்ணசுவாமி தெரிவித்த கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.